2015 ஆண்டு அக்டோபர் மாத தென்றலிதழில் சிறுகதை போட்டி தேர்வில் தேர்வு பெற்ற உதவி கதையை சென்னையிலிருந்து கா விஜய நரசிம்மன் அவர்கள் எழுதியுள்ளார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எனக்கு முன் சென்ற வண்டிகள் தேங்க தொடங்கின. போச்சுடா, மறுபடி டிராபிக் ஜாமா என்று ஒரு பேர் அலுப்பு. இதே சாலையில் இது 5வது ஜாம். சாலை முழுதாய் 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. இந்த மெட்ரோ ரயில் திட்டப்பணி வேறு. சாலையில் பாதியை அபகரித்துக் கொண்டு தொல்லைப்படுத்தியது. நம்ம ஊர் வாகன ஓட்டிகள் முக்கால்வாசி பேருக்கு சாலை விதி என்று ஒரு வஸ்து இருக்கிறது என்பதும் தெரியாது. கிடைத்த சந்திலெல்லாம் எப்படியோ புகுந்து புகுந்து போய்விட எண்ணி நுழைந்து மாட்டிக்கொண்டு டிராபிக்கை ஜாமாக்கி விடுவார்கள். சே, வண்டிகள் மெல்ல நகரத் தொடங்கின. 10 அடி முன்னால் நகர்ந்ததும் வண்டிகள் தேங்கியதன் காரணம் புரிந்தது. சாலையில் லேசான இரத்தக்கரை. கொஞ்சம் தள்ளி வயதானவர் ஒருவர் காலில் அடிபட்டு ரத்தம் கசிய வலியில் அரற்றி கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் அவரை விட வயசான அவரது சைக்கிள் இனி பிழைக்க மாட்டேன் என்று நசுங்கி கிடந்தது. இரண்டொருவர் அவர் அருகில் நின்று நடந்ததை அவரிடமே விசாரித்துக் கொண்டிருந்தனர். அவரின் அவஸ்தையை விட அவர்களுக்கு நடந்த சம்பவம் முக்கியமாய்ப்பட்டது போலும். சே, எவனோ ஒரு கார்காரனோ அல்லது பைக்காரனோ அவரை பீம் பீம், பின்னால் இருக்கும் வண்டிக்காரன், யோ போயா, நடு ரோட்ல நின்று பராக பாத்துக்கிட்டு இருக்க, பீம் பீம். அந்த பெரியவரின் அரட்சியை கேட்டும் அவரை அந்த கதை கேட்பான்களிடம் விட்டு செல்ல மனம் ஒப்பவில்லை எனக்கு. என் வண்டியை ஓரம் கட்டி அவர் அருகில் சென்றேன். என்னங்க ஆச்சு? ஒரு பைக்காரன் இச்சிட்டு போயிட்டான் சார், முந்தி கொண்டு பதிலளித்தான் ஒரு கதை கேட்பான். நான் அவனை முறைத்து பார்த்தேன். ஆஸ்பத்திரி கொண்டு போலாம்ல, இப்படியே போட்டு வச்சிட்டு இருக்கீங்க என்று நான் முடிப்பதற்குள் கதை கேட்பான்கள் நழுவத் தொடங்கினர். பெரியவரை பார்த்தேன். சார், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன், வாரீங்களா? அவர் தலையை ஆட்டினார். வலியில் பேச தெம்பில்லை போல. அங்கு வந்த ஒரு ஆட்டோக்காரர் அவரை என் பைக்கின் பின் சீட்டில் ஏற்றி உதவினார். அவரது மேல் துண்டால் காலில் ஒரு கட்டும் போட்டார். அதன் அழுக்கினால் அவருக்கு ஏதேனும் ஆகாமல் இருந்தால் சரிதான் என்று நினைத்து கொண்டே வண்டியை கிளப்பினேன். பெரியவர் மெல்ல என் தோளை தட்டினார். தம்பி, என் சைக்கிள் தன் குஞ்சம் பொன்கொஞ்சாயிற்றே, என்ன செய்யலாம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு சைக்கிள்காரர் அதை தான் கொண்டு வருவதாக சொல்லி எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். பக்கத்தில் இருந்த அந்த மருத்துவமனையின் பெயரை சொல்லிவிட்டு வண்டியை கிளப்பினேன். மருத்துவமனையில் பெரியவரை சக்கர நாற்காலியில் அமர வைத்து உள்ளே கொண்டு போனார்கள். நான் தான் இழுத்து தள்ளினேனா என்ற வரவேற்பில் இருந்த பெண்மணி விசாரித்தார். நான் இல்லை என்றேன். நம்பினாரா என்று தெரியவில்லை. எதேச்சையாய் மணி பார்த்த பொழுதுதான் எனக்கு நான் புறப்பட்ட வேலை நினைவுக்கு வந்தது. நான் கிளம்புறேங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கை கழுவி விட்டு போகிறாயா என்பதை போல் பார்த்தார் அந்த பெண்மணி. எவ்வளவு செலவாகும்? மருந்து கட்டி எல்லாம 300 ஆகலாம் என்றார். நான் பணத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தேன். நான் அப்புறமா வந்து பாக்குறேன் என்று அவசரமாய் கிளம்பினேன். அந்த அவசரத்திலும் என் கைபேசி எண்ணை வாங்கி கொண்டுதான் விட்டார் அந்த பெண்மணி. விட்டால் போதும் என்று நானும் கொடுத்து விட்டு வந்தேன். வெளியே வந்த பொழுது பெரியவரின் சைக்கிளை மருத்துவமனை வாசலுக்கு அருகே நிறுத்தி கொண்டிருந்தார் அந்த சைக்கிள்காரர். என்னை பார்த்ததும் ஒரு சேக புன்னகை வீசினார். எப்படி சார் இருக்காரு அவரு என்றார். கட்டு போட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் சார் என்றேன். அவரும் எனக்கு நன்றி சொன்னார். பைக்கில் ஏறி அமர்ந்து அதை முடுக்கிய பொழுது மருத்துவமனையில் விட்டு வந்த அந்த பெரியவரின் நினைவு வந்தது. அனிச்சையாக என் கைபேசியை எடுத்து பார்த்தேன். தவறிய அழைப்பு ஏதும் இல்லை. அவர்களே சமாளித்துக் கொண்டார்களோ? நாம் போவதா வேண்டாவா, போய் பார்த்து விடுவோமே என்று முடிவு செய்து வண்டியை கிளப்பினேன். 1.5 மணி நேரத்துக்கு முன் இருந்த அதே மருத்துவமனையில் என் வண்டி நின்றது. உள்ளே சென்றேன். பரவாயில்ல, திரும்பி வந்துட்டியே என்று என்னை பாராட்டுவதைப் போல பார்த்தார் அந்த வரவேற்பு பெண்மணி. நான் கேட்கும் முன்னதாக அங்க என்று கை காட்டினார். காலில் படிச்சென்ற புதிய வெள்ளைக்கட்டுடன் இருந்த அந்த பெரியவரை நோக்கி தேங்க்ஸ்ங்க என்றேன். நாங்க உங்களுக்கு சொன்னா பொருந்தும் என்று சிரித்தார். இப்பொழுது என்னை நம்புகிறார் போலும். கூட்டு போலாமா? இந்தாங்க, 100 ரூபாயை நீட்டினார். கூடவே ஒரு பில்லும். சர்வீஸ் சார்ஜ் போடல, மருந்துக்கும் பேண்டேஜுக்கும் மட்டும் 200 ரூபாய் ஆச்சு. ரொம்ப தேங்க்ஸ் என்றேன். சிரித்தார். என்னை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த பெரியவரிடம் சென்றேன். அவர் கண்களில் வேதனை தெரிவதாய் தோன்றியது. பாவமாகத்தான் இருந்தது. வலி எப்படி இருக்கு சார் என்றேன். இருக்கு தம்பி என்று இழுத்தவர் கொஞ்சம் தயங்கிவன் என்னை கொண்டு போய் வீட்ல விட்டுறியா என்றார். எங்க வீடு? அவர் சொன்னார். ஒரு தயக்கம் ஏற்பட்டது எனக்கு. அங்கே போய் 10-15 பேர்களாய் என்னை சூழ்ந்து கொண்டு இழுத்தவன் நான் தான் என்று வம்பு செய்வார்களோ என்று ஒரு சந்தேகம். எனக்கு வேலை இருக்குங்க ஐயா, என்ன ஒரு ஆட்டோல ஏத்தி விடுறேனே. அவர் அசுவாரஸ்யமாய் தலையை ஆட்டினார். வெளியில் வந்து ஒரு ஆட்டோ பிடித்து அவரை அழைத்து போய் அதில் ஏற்றினேன். உள்ளே ஏறி அமர்ந்ததும் தன் சைக்கிளின் மேல் அவரது பார்வை சென்றது. என்னை பார்த்தார். உங்க ஆளுங்க யாரையாச்சும் அனுப்பி எடுத்துட்டு வர சொல்லுங்க, அது இங்க பத்திரமா தான் இருக்கும் என்றேன். தலையை ஆட்டினார். ஆட்டோக்காரரிடம் பேசிய தொகையை எடுத்து கொடுத்தேன். பார்த்து இறக்கி விட்டுருங்கண்ணா. சரி சார் என்றார் ஆட்டோக்காரர். நான் என் வண்டியை நோக்கி திரும்புகிறேன். தம்பி என்று அழைத்தார் அந்த பெரியவர். நன்றி சொல்ல போகிறாரோ? என் வரையில் சின்ன உதவியான இதற்கு பெரிதாய் நன்றியெல்லாம் சொல்லி என்னை கூச வைக்க போகிறாரே என்று சற்றே சங்கோஜத்துடன் திரும்பி அவரை பார்த்தேன். அவர் வேதனை குறையாத பரிதாப பார்வையுடன் என்னை நோக்கி சொன்னார். 10 ரூபாய் இருந்தா கூட டீ குடிக்க. ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.